நீங்கள் பாகம் காண்டம் 4 அத்தியாயம் 23 பிரதம ராஜா வீடு பெறாயுத 13 காண்ட 4 அத்தியாயம் 23 15 கந்தமூல பலாகார சுஷ்கவர்ணாசன கோசி அபச கதிசித் பசான் வாயு பசஸ்ததப்பரம் மலிவிற்கு மலிவினவர் சப்ரபக்ரபாகஜை. தபோவனத்தில் மகாராஜா பிறகு சில நேரங்களில் கந்த மூலங்களே உண்டார், சில நேரங்களில் காய்ந்த சருகுகளையும் கனிகளையும் உண்டார். பாரக்கணக்கில் தண்ணீர் ஒன்றை மட்டுமே அருந்தினார். கடைசியில் காற்றை மட்டுமே உணவாக உண்டு வாழ்ந்தார். பகவத்கீதை யோகிகள் எல்லோரும் காணகத்தில் ஒரு தனியான இடத்திற்கு சென்று அங்கு ஒரு புனிதமான வாழ்க்கையினை தனிமையில் வாழ வேண்டும் என்று அறிவித்துகின்றது. பெருமராஜா நடத்திலிருந்து அவர் காணத்திற்கு சென்ற பிறகு நகரத்திலிருந்து பக்தர்கள் சமைத்து அனுப்பிய உணவினை அவர் உட்கொள்ளவில்லை என்று அறிந்து கொள்ள முடிகிறது. மனத்தில் துறவர வாழ்க்கை வாழ முடிவு ஒருவர் முடிவு செய்த பிறகு அவர் ஏற்கனவே கந்த மூலவர்களை காய்ந்த சருகுகள் கனிகள் போன்றவற்றை மட்டுமே உண்ண வேண்டும். பெருமாறாக தன் மன வாழ்க்கையில் இவ்விதிகளை கடுமையாக பின்பற்றினார். சில வேளைகளில் அவர் காய்ந்த சருகுகளையும் குறைந்த அளவு தண்ணீரை மட்டுமே பருகினார். சில நேரங்களில் அருகமன்றி என்று காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்தார். இவ்வாறு அவர் அந்த மனத்தில் வாழ்ந்து கடுமையான தவறு செய்தார். அதில் குறிப்பாக உணவு விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடுடன் இருந்தார். அதாவது ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்பும் ஒருவர் அதிக அளவு உணவு உணர்கூடாது. சில ரோக சுவாமி அதிக உணவு அதிக உழைப்பு அத்தியாக பிரயாசம் இரண்டுமே ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற விரும்புவதற்கு எதிரானதாகும் என்று எச்சரிக்கின்றார். வேதங்கள் கூறும் முறைகளை எப்படி பார்த்தால் ஒழுக்க குறைவான வாழ்க்கை அல்லது மது இருக்கும் இடங்களில் வாழும் வாழ்க்கை தமகுணம் உள்ளது. நகரத்தில் வாழும் வாழ்க்கை ரஜகுணத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் வனத்தில் ஒரு தனியான இடம் சேர்ந்து அதில் வாழும் வாழ்க்கை சத்துகுணத்தில் பார்க்கப்பட்டது என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல் கோயிலில் வாழும் வாழ்க்கை வைகுண்டத்தில் வாழ்வது ஏனென்றால் அது ஜடையத்தின் குணங்களை எல்லாம் தாண்டி வந்த வாழ்க்கையாகும். கிருஷ்ணபக்தி இயக்கம் ஒருவருக்கு வைகுண்டத்தில் போன்ற நன்மை மிகுந்த பகவானின் கோயிலில் வாழும் வாழ்க்கைக்கு வாய்ப்பு அளிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணன் பெற்ற ஒருவர் பிருந்தமராஜாமல் பிற முனிவர்களின் கோழியாக பின்பற்றி செயற்கையாக மேலும் காண வாழ்க்கைக்கு போகும் அவசியம் இல்லாமல் செய்கிறது. சில ரோகு சுவாமி தனது அமைச்சர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் உடனடியாக உண்டாமத்திற்கு சென்றவர்கள் பிருந்தமராஜாமல் போல் ஒரு மரக்கடையில் வாழத் தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து பல ரோகு சுவாமியைப் போல் வாழ வேண்டும் என்று விருந்தாவனத்திற்கு வரத் தொடங்கினார். அவர்கள் அங்கே ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக பல விருந்தாவனத்திலேயே முறையற்ற பாதுகாப்பு போதை கருவினார்கள் சூது போன்றவற்றில் ஈடுபட்டனர். கிருஷ்ணபக்தி இயக்கம் மேற்கத்திய நடவடிக்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆதலினால் பிந்தமராஜாவைப் போலவே சோகோசுவாமி போலவே மேற்கத்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் கவனிப்புகளை மேற்கொள்வது என்பது சாத்தியமான என்று மேற்கத்தியர்களோ அல்லது வேறு எவரோ அவர்கள் சில பக்திஸ்தானத்திற்கிறவர்களை பின்பற்றி கோயிலை வாழ்ந்து அது வனவாழ்க்கையினை விட மேலானது கிருஷ்ண பிரசாதத்தினை மட்டுமே உண்பது என்றோம் வேற எதனையும் உண்ண மாட்டேன் என்றும் சவாலம் செய்து பழுமறைவுகளை முறையாக பின்பற்றி ஹரே கிருஷ்ண மாவட்டத்தை 4 16 சுற்றுகள் செலுத்து வாழ்வது என்பது பின்பற்றக்கூடிய ஒன்று. இம்முறை ஒருவர் வாழ்ந்தால் அவரது ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்தெந்த ஊரும் இருக்கிறார்.
ஈடுபாடாக இருக்கிறார். தேதி காலையில் 9 மணிக்கு மேலே உட்காந்து பண்ணும்போது
மனம் வந்து அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அதனால ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து உணவு கட்டுப்பாடு முக்கியம். அதனால இவரளவு வந்து ரொம்ப எளிமையா முதல் வந்து துருவ மகாராஜாவும் இதே மாதிரிதான் பண்றாரு. முதல் 6 மாசத்துல முதல் மாசம் வந்து பழங்களையும் காய்கறிகளையும், 2வது சருகுகளையும், 3வது தண்ணீரை மட்டும், 4வது காத்து மட்டும், அப்புறம் அதையும் கூட நிப்பாட்ட. இங்கே அதே மாதிரி துருவ மகாராஜாவும் படிப்படியாக குறைச்சிட்டு வர ஆன்மீக வாழ்க்கை. முக்கியமா வந்து குபக சுவாமீஸ்வரமாக அதிக உணவு, அதிக உழைப்பு, அத்தியாகார பிரயாசம், ரெண்டுமே ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற வருபவர்களுக்கு எதிரான. காரணம் வந்து அதிக உணவு வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், அதிக உழைப்பு வந்து பகவானை நினைக்க நேரம் இல்லாம பண்ணியும். ரெண்டுமே ஆன்மீக பாதைக்கு தடை. அதனால ஆன்மீக வாழ்க்கை வந்து சீரியஸா ஃபாலோ பண்ண விரும்புறவங்க வந்து கூடிய மட்டும் எளிமையான உணவும், எளிய உழைப்பும், தேவைக்கு தகுந்த உழைப்பு, அது என்ன சுலபம் வாக்குதில சொல்ற மாதிரி சாப்பிட்றக்கா மட்டும்தான், உடம்ப மெயின்டைன் பண்ணதான் ஒருத்த உழைப்பு. சரீரம் கேவலம் கர்ம குருவன் பகவத்கீதையில் சொல்றாரு. சரீரம்னா இந்த உடம்பு கேவலம், அதுக்காக மட்டும் கர்மம்னா காரியம், குருவன்னா செய்யும். சரீரம் கேவலம் கர்ம குருவன் பகவத்கீதையில் சொல்றாரு. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற விரும்புறாங்க வந்து இந்த உடம்பை மெயின்டைன் பண்ற அளவுக்கு தங்களுடைய உழைப்பை லிமிட் பண்ணிக்கணும். அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் வந்து உழைக்கும் பொழுது ஆன்மீக வாழ்க்கை அழிஞ்சு போற நாடி. இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணால் அந்த உடம்பை எதுக்காக மெயின்டைன் பண்ணும்? எதுக்காக அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணும்? பகவான் சேவை சும்மா உண்டு கழிச்சு வாழ்றது. இந்த உடம்பு வந்து பகவான் சேவைக்காக மெயின்டைன், அதுக்காக தான் பக்தரும் உடம்பை மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா பகவான் சேவைக்காக மற்றவங்களும் உடம்பை மெயின்டைன் பண்றாங்க. எதுக்கு? இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதான் ஆன்மீக வாழ்க்கையில் போறோம்னு இது வித்தியாசம். அதனால இந்த ரெண்டுமே மிக முக்கியமானது. உடம்ப வந்து அளவுக்கு அதிகமாக சுகப்படுத்தினாலும் சரி, உடம்ப வந்து அளவுக்கு அதிகமாக துன்பப்படுத்தினாலும் கஷ்டம். அதே மாதிரி உழைப்பும் எனக்கு நிறையா பேரோட பிரச்சனை வந்து உழைப்பு, அதிக உழைப்பு, தேவைக்கு அதிகமான உழைப்பு வந்து ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கும். இதுக்கப்புறம் பிரபுபாதர் சொல்லும்போது தங்கும் இடமும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து முக்கியமானது. 3 வகையான இடங்களை பற்றி சொல்றாரு பிரபுபாதர் தங்குறாரு. எந்தெந்த இடங்கள் சொல்றாரு? மூணு வகையான இடங்களை பற்றி சொல்றாரு. தங்குற இடங்களை பற்றி தமகுண இடம்னு எதை சொல்றாரு? ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழும் இடம், அதாவது கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழும் இடத்துல வந்தோம். அதே மாதிரி தவறான வாழ்க்கை, மதுவோ போதையோ, தவறான ஒழுக்கமோ, ஒழுக்கக்குறைவான இடங்கள் பூராமே தமோகுணமான இடம். அது வந்து தமகுணத்தில் வந்து யாரும் முன்னேறவே முடியாது. நம்ம தங்குற இடம் வந்து தங்குற இடம்னா நம்ம அசோசியேஷன், நம்முடைய சங்கத்தையும் குறிப்பிடும். சத்சங்கமா அசச்சங்கமா அன்னாடி நம்ம தங்கையில எல்லாரும் ஒழுக்க குறைவானவங்களோட தினசரி பழகி பேசி அவங்களோடய இருக்கும்போது ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும், அது ஸ்தம்மா பண்ணும். அடுத்து நகர வாழ்க்கை வந்து என்ன சொல்றாரு, ரஜோகுணம். ரஜோகுணம்னா என்ன, ஏன் நகர வாழ்க்கை ரஜோகுணம்னு சொல்றாரு? ரஜோகுணத்தோட அடையாளங்கள் என்ன சார் இருக்கு? பௌத்தியில ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்கு ரஜோகுணத்தோட அடையாளம். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன், எவ்வளவோ சொல்லியிருக்கா ரஜோகுணத்தோட அடையாளம் பௌத்திய. தீவிர உழைப்பு, உக்கிர கர்மா, அப்புறம் தர்மமா, முக்கியமா வந்து தீவிர உழைப்பு, தம்பம், டம்பம் தம்பம்னு சொல்லுவாங்க, அது பகவானை ஏற்றுக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரஜகுணத்தோட சில அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் நாடி உங்க வந்து அதிக உழைப்பும் அதிக செல்வாக்கும் இருக்கிற நாடி என்ன சொல்லுவாங்க, பகவான ஏற்றுக்க மாட்டாங்க. என்னாடிதான் எல்லாமே நடக்குதுன்னு நினைப்பாங்க. அதனாடி அதுவும் ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவா. ஏன்னா ஏற்கனவே சொல்றாரு, அதிக உழைப்பு வந்து பௌத்தியில சொல்ற பாடு உக்கிர கர்மான்னு சொல்றது, மிக அதிக உழைப்பு வந்து பக்திக்கு உதவா. அதனாடி மூணாவதா வாழ்ற வாழ்க்கை என்ன சொல்றாரு, சத்துவகுண வாழ்க்கை. அது நாடி இன்னைக்கு பாக்குறோம், சில பேர் வந்து இந்த நகர வாழ்க்கை ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு ஊருக்கு வெளியே போறாங்க. அதான் அமைதியான வாழ்க்கை முடியுமா? ஏன்னா அத்தியஸ்டிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியுமா? இல்லைன்னா இந்த மாதிரி தனியான ஒரு தோப்பு வீடோ இதோ டெவலப் பண்ணிப்போம். ஆனா அங்க போய் இயற்கை ஒத்துழைச்சாலும் உங்க செயற்கையா எல்லா தமோ ரஜத்தை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய எல்லாமே தமகுணத்திலையும் ரஜோகுணம், தமகுணத்துல ரஜோகுணம். ஊருக்குள்ள எல்லா தவறு செய்யறது விட்டு போய் ஊருக்கு வெளியேவும் தவறு செய்யறதுக்கு ஒரு அமைதியான. இடையில ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகாசிரமத்தில் வந்து 5-star ஹோட்டல் கட்ட போறாங்கன்னு சொன்னோம். இப்ப எல்லா ஆன்மீகவாதிகளும் பயங்கர எதிர்ப்பு. ஏன்னா 5-star ஹோட்டல்னா 4 ஒழுக்க நெறியும் காலி பண்றது தான் 5-star ஹோட்டல். அதை போய் பத்திரிகாசிரமத்தில் கட்டினா அங்க ஆன்மீகத்துக்கு வரவங்களுக்கு என்ன பாக்கு? நம்ம 2 தடவை போனப்பே பார்த்தோம், வெங்காயம் இல்லாத சாப்பாடு பத்திரிகாசிரமத்திலே கிடைக்கும், போற வழி பூரம் முட்டை. இப்பவே அந்த 4 ரூபாய் 15-20 வருஷம் நான் அப்படி இருக்கையில் 5-star ஹோட்டலே கொண்டு போய் கட்டி வச்சா, மொதல் ட்ரிங்க்ஸ் வேணும், அப்புறம் மாமிசம் வேணும், சூதாட்டம் வேணும், அப்புறம் தவறான ஒழுக்கத்துக்கும் வழி வேணும். இந்த 4 அங்கே தவறின அப்புறம் அங்கே ஆன்மீகம் எங்கே இருக்கு, தமகுணத்தில் மனுஷன் மூழ்கிடுவோம். அவன் ஏன் அங்கே பத்திரிகா சம்மந்தம் சூஸ் பண்ணுறான்னா சிட்டிக்குள்ளே ரொம்ப டென்ஷனாக இருக்கு, மாதிரி வெளியே போய் அந்த தப்பு அதை மீன் பண்ணல. ஆனாடி இந்த 3 வகையான வாழ்க்கையை வந்து வேதசாஸ்திரங்கள் சொல்லியிருக்குன்னு புரோபதாஸ்கர், அதுக்கு தகுந்த மாதிரி மனிதனோட வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றம் அமைது. முதல் வந்து உணவு, அப்புறம் உழைப்பு, அப்புறம் வந்து தங்குற இடம். தங்குற இடம்னா இடம் மட்டும் கிடையாது, சுத்தி உள்ளவங்க, சுத்தி உள்ளவங்களோட குணமும் இதுவும் ஆன்மீகளுக்கு நமக்கு பாதிக்கு. அதுக்கான பின்னாடி இந்த 3 வந்து சொல்றாரு. ஆனா பிரபுபாத 4வது அவங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, கோயில்ல கோயில் வாழ்க்கை வந்து எதுக்கு சமானம், பகிர்ந்தத்துக்கு சமானம். காரணம் வந்து எவ்வளவு மோசமான சூழ்நிலை எதாக இருந்தாலும் பகவான் பக்தி இருக்கிற நாடி இந்த வாழ்க்கையில வந்து எல்லாரும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிரபாதம் என்ன சொல்றானா, கிருஷ்ணபக்தி இயக்கம் ஒருவருக்கு மகேந்திரத்தை போன்ற நன்மை மிகுந்த தன்மை மிகுந்த பகவானின் கோயிலு வாழ்க்கைக்கு வாய்ப்பளிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஒருவர் செயற்கையாக கானக வாழ்க்கைக்கு போகும் அவசியம் இல்லாமல் செய்கிறது. முக்கியமாக வந்து கோயில் வாழ்க்கை வந்து பக்தி வாழ்க்கை, பக்தி வாழ்க்கை வந்து அதுக்கும் இந்த மித்த குணங்களில் உள்ள வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம், ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணத்தில் உள்ள வாழ்க்கைக்கும் கோயில் வாழ்க்கை பக்தி வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? பக்தி வாழ்க்கை வந்து பக்தி வாழ்க்கைக்கும் மற்ற குணங்களில் வாழ வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? வந்தப்பட்டவன மெயின் வித்தியாசம், பக்தி வாழ்க்கை வந்து இந்த மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டது, அது நாடி பாதிப்பாகாது. இந்த வேதங்கள் வந்து மூணு குணத்தை சொல்லியிருக்கு, திரைகுண்ணிய விஷய வேதா நிஸ்திரைகுண்ணிய பவார்ஜுனா வாழ்க்கையில் சொல்றார். இந்த மூணு குணங்கள் வந்து நம்மளை பந்தப்படுத்தும், ஆனா பக்தி வாழ்க்கை வந்து பந்தப்படுத்தும். அது நாடி பிரபுபாதா நாளாக சொல்ற பக்தி வாழ்க்கை கோயில வாழக்கூடியது. இந்த செயற்கையான வாழ்க்கையிலிருந்து விடுபடும். இவனை எது சொல்லி சொல்றான்னா, இல்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடைசியா சொல்லும் போது நடைமுறையில காணகத்தில் போய் வாழ்றது முடியாது. ஏன்னா பிரபாதர் கிருஷ்ண பக்தி இயக்கம் மேல் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்நாடி மேல் நாட்டு மக்கள் வந்து அதில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களுக்கு வந்து உலக வசதி கம்ஃபர்ட்ஸ் வந்தவங்களுக்கு வந்து இந்த நடைமுறை வாழ்க்கை வந்து சாத்தியமில்லை. பிரபுபாதா வந்து மொத மாயாப்பூரில் ஆரம்பிச்சப்ப அந்த முன்னாடி உள்ள ஒரு குடிசையை பார்த்துருப்பீங்க எல்லாரும், அந்த மெயின் கேட்டு வழியாக அந்த பிரபுபாத சமாதிக்கு முன்னாடி ஒரு கூற குடிசை, அலை நேரம் 24 நேரம் பஜன் நடக்கும். அந்த பஜன் குடியில் தான் பிரபுபாதம் முதல் ஆரம்பிச்சது. மிட்டையெல்லாம் வயக்காடு, பூரா வயல்வெளி. பிரபுபாதம் அந்த இடத்துல தான் அந்த குடிசை, அதே குடிசை கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்காங்க, முன்னே அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த குடிசையில் தான் பிரபுபாதம் வந்து அங்கே இருந்தார். பக்தர்கள்லாம் ஆறகுறையே அங்கே இங்கேயுமா தரணும். அதில் பிரபு பக்தர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏன்னா நகர வாழ்க்கையிலேருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை என்ன கஷ்டம் இருக்கு பிரபுபாதாவில் சொல்ற. அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஃப்ளோ வாட்டர், ஃப்ரீ ஃப்ளோ வாட்டர்னா டேப்பில் வரணும் தண்ணி. கிராமத்தில் என்ன செய்யணும்னா, குளிக்கிறதுலேருந்து கக்கூஸ் போகிறதுலேருந்து அத்தனைக்கும் ஒரு தண்ணி மோந்து கொண்டு போகணும், இல்லை கிணத்துல இறைச்சி கொண்டு போகணும். இந்த மாதிரி ரெடியாக டேப்பில் திறந்தோடனே தண்ணி வராது, அது பெரிய கஷ்டமாக இருக்குது டிவோடிஸ்க்கெலாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பழகுன நாடி ஒவ்வொரு ரூம்லேயும் டேப்பில் திறக்க. அதனாடி முக்கியமாக வந்து கிராம வாழ்க்கை வந்து வன வாழ்க்கை வந்து சடனாக சூட் ஆகாதுன்றது அதுதான் பிரபாசம். ஒருத்தட ரெண்டு ஒருத்தர் அவர் நம்ம நகர வாழ்க்கையில் வந்து எல்லாரும் டாய்லெட்டில் போய் கக்கூஸில் போய் பழகினவங்களுக்கு கிராமப்புறம் போனால் ஓப்பனில் போகணும். இன்னைக்கு பல கிராமங்கள் ஆக்சுவலாக ஓப்பனில் போகிறது வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லுது. ஆனால் ஒரு முறை வந்து வேத முறை என்னன்னா, நம்ம
இந்த வழிபாட்டு முறை இதில் போடும்போது கிளீனிங் செய்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பூமியில தான் நம்முடைய மலமும் மூத்திரமும் போய் சேருது. ஆனால் வேத முறைப்படி என்ன செய்யணும்னா மொதல் லேச குழியோ ஏதோ தோண்டிச்சுன்னதா அதில் வந்து காஞ்ச இலதர்களை போட்டு பூமி தாய்க்க மன்னிப்பு கேட்டு அஸ்தப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலை கடன்களை கழிக்கணும். அப்புறம் அதை மண்ணாடி மூடிடும். அது மாதிரி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மக்கிடும். ஏன்னா எந்த வித கேடும் இல்லாமல் மக்கியம். இது வந்து வேதமரம். வேதமரப்படி எந்த விதமான கக்கூஸ் பாத்ரூம்க்கு இடம் இந்த கோயில் கட்டும்போது ஆர்கிடெக்டரை போய் வாஸ்து முறைப்படி கட்டணும்னு சொன்னப்ப அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து எந்த வாஸ்துல அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச் டாய்லெட் இருக்கு? இன்னைக்கு அட்டாச் பாத்ரூம் அட்டாச் டாய்லெட் இல்லாத ஒரு வீடு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு மட்டும் வாஸ்து இல்லைன்னு சொல்றோம். முக்கியமா டாய்லெட்ன்ற கான்செப்டே ஓபன் ஸ்பேஸ். அதனாடி ஒரு ஓரமாகவோ இதோவோ மலம் கழிச்சு சுத்தம் பண்ணி அதில் வந்து மண் இது பண்ணி மிருகங்கள் பார்க்கலாம். இன்னைக்கும் நாய் பூனைலாம் வந்து பூனை குறிப்பா அது இந்த முறையில் தான் மலங்களுக்கு புளி மாதிரி தோண்டி இதை பண்ணிப்போம் மண்ணை மூடிடும். இது வந்து மிக முக்கியமா சாஸ்திரங்களில் வந்து குறிப்பிடப்பட்டது. வேத வாழ்க்கையில மன வாழ்க்கையில சொல்லப்பட்டது. ஆனால் நம்ம முறையில் வந்து அல்ல அவர் இன்னொன்று சொல்லுவார், அந்த ஃப்ரெண்டு சொல்லுவார், இந்த மாதிரி வேத வாழ்க்கைப்படி சாஸ்திரப்படி நீர் மேல மலமோ மூத்திரமோ போகக்கூடாது. அது வேத வாழ்க்கை எப்படி வேதம் எப்படி சொல்றதோ தெரியாது. ஆனால் இன்னைக்கு அத்தனை நோய் கிருமிகள் பரவுறதும் மலத்தில் நீரும் மலமும் சேர்ற நடி. ஆனால் இன்னைக்கு நம்ம கக்கூஸ் மத்தரில் கக்கூஸில் வந்து ஆல்வேஸ் தண்ணி இருக்கு. தண்ணியில் தான் யூரினும் மலமும் போகிறோம். அதனாடி என்ன ஆகுதுன்னா கிருமிகள் ஏகமாக உண்டாகும். அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் இதை பற்றி ஒரு ஃப்ளஷ் பண்ணும்போது 100,000 கிருமிகள் அதுலேருந்து வரும். ஒரு ஃப்ளஷிங்கில் அவ்வளவு கிருமிகள் அங்கே ஸ்டோரேஜ் ஆகுது. அதனாடி நம்ம வந்து புத்திசாலின்னு நினச்சி என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் வேதசாஸ்திரங்களில் சொன்னது வந்து இன்னைக்கு நகர வாழ்க்கையில் நம்ம இப்படி மாறி போயிட்டோம். நம்ம நாடி சடனாக வந்து ஓவர் நைட்டு நம்ம நாடி இந்த வாழ்க்கைக்கு மாறுற கஷ்டம். காரணம் வந்து இந்த மாதிரி பழகி போயிட்டோம். அவர் சொல்லுவார், அவர் ப்ரொஃபஸராக இருந்தார், அவர் சொல்லுவார் இந்தம்மா ஒரு தடவை அவர் கேரளாவில் ரெவல்யூஷன் இதாக போட்டிருந்துருக்காங்க. அங்கே போனப்போ அவருக்கு வந்து கேரளாவில் இருந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் கூட அந்த மாதிரி ஒவ்வொரு வீடுமே இன்னைக்கு 1 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும் கிராமம் ஒரு போர்ஷன் இருக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனாடி தனியாக லெட்டரும் கிடையாது, இவருக்கு வந்து எல்லாம் அப்படி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. லேடிஸ் தனியாக இருக்கும், ஜென்ஸ் தனியாக இருக்கும், அந்த மாதிரி கிராமப்புறங்களை அது மாதிரி ஒதுக்கி பழக்கம். இவருக்கு 2-3 நாள் லெட்டரினே போக முடியலன்னா, ஏன்னா டாய்லெட்டில் போய் போய் பழகி அந்த மாதிரி போக முடியல. எதுக்கு குணம் சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து இந்த மன வாழ்க்கைக்கும் இதுக்கு வித்தியாசம் வந்து நிறையா தெரிகிற நாடி பிரபுபாதா தான் சொல்கிறாரு. எல்லாரும் நம்முடைய முயற்சம் வந்து இதில் ஆரம்பிச்சது மேலை நாட்டில் அறிஞ்சோ அறியாமலோ அந்த நாகரிகத்திலேருந்து இப்போ வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ வாட்டர், டேப்பில் வாட்டர் வேணும், டாய்லெட் வேணும், பாத்ரூம் வேணும், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அது நாடி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செயற்கையாக இமிட்டேட் பண்ணாதீங்கன்றாரு. அதுக்கு உதாரணமும் சொல்கிறாரு. ரூப கோஸ்வாமி வந்து ஆர் கோஸ்வாமியில் ஒருத்தர், ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ரெண்டு பேரும், அவங்க வந்து அமைச்சராக இருந்தவங்க பின்னாடி வேலையை வேண்டான்ட்டு சைதன் மகாபிரபு இருக்காண்டி விருந்தாவனம் விட்டாங்க. அவங்க வந்து எந்த இடமும் தேடி அலையல, மரப்பொந்துகள்லயும் ஏதோ கிடைச்சதெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து உண்மையான பக்தி இல்ல அந்த தவத்தை இருந்தாங்க. பின்னாடி வந்தவங்க வந்து அந்த தவம் பண்ண முடியாம ஆனா இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது தவறான பழக்க வழக்கங்களும் தவறான ஒழுக்கக்கேடான விஷயங்களும் செஞ்சு சகஜியான சொல்லுவாங்க, சகஜியான கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. அவங்க வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு கிருஷ்ணவனோட கொண்டு போயிட்டாங்க. கிருஷ்ணவனோட ஒரு இயக்கத்தை இது 500 வருஷம் முன்னாடி முன்னாடி பிரபுபாதா வந்து இங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன, நீங்க வந்து முடியாது அண்ணாடி, நீங்க என்ன செய்ய யார மாதிரி செயல்பட சொல்றாரு. பக்தி சித்தாந்த சசி தாக்கர் மாதிரி கோயில வந்து சேவை பண்ணுங்க. காரணம் வந்து கோயில சேவை பண்றது எதுக்கு சமானம், ஐந்தத்துக்கு சமம். 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டது மாதிரி கோயில வந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்யூஷன் சொல்றாரு. ஏன்னா நிறைய கேள்வி வந்து இஸ்லாம்ல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணும்போது பணப்புஸ்த வாழ்க்கை பற்றி பேசும்போது நம்ம அதுக்கு தகுதியா இல்லை. பிரபாரம் சொல்லும்போது கிருஷ்ணமூர்த்தி இயக்கம் மேற்கத்திய நாடுகளே ஆரம்பிக்கப்பட்டது. விருது மகாராஜா போய் ரூபகோஸ்வாமி போல் மேற்கத்திய நாட்டை சேர்ந்ததை கவனிச்சு மேற்கொள்வது வந்து சாத்தியமானது. ஆனால் அவர்கள் பக்தி சித்தாந்த சாஸ்திரி அவர்களை பின்பற்றி கோயிலில் வாழ்ந்து என்ன செய்யணுமா, கோயிலில் சும்மா படுத்து தூங்கக்கூடாது. இது வன வாழ்க்கையோட மேலானது. ஏன்னா கிருஷ்ண பிரசாதத்தினை மட்டுமே 9 என்பதும் வேறு எதனையும் உண்ண மாட்டேன் என்றும் சபதம் செய்யுது. ஒழுங்குமுறைகளை முறையாக பின்பற்றி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை 16 சுற்றுகள் செவித்து வாழ்வது என்பது பின்பற்றக்கூடிய ஒன்று. இம்முறையில் ஒருவர் வாழ்ந்தால் அவரது ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்தவித ஊரும் ஏற்படாது. அதான் அட்வான்டேஜ். கோயிலில் வந்து சேர்ந்து பிரசாதத்தோடு வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்க, பிரசாதம் தான் சாப்பிட்டேன்னு பிரசாதத்தில் உறுதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை விதிகளை எல்லாம் பின்பற்றி, அது மட்டும் இல்லாம 16 சுற்றுக்கள் ஒழுக்குமுறை விதிகள்னா நாம் ஒழுக்க முடியுது. 16 சுற்று ஜபமும் குறைஞ்சபட்சம் சொல்லி வாழ்ந்தா இது வந்து மேலான வாழ்க்கைன்னு சொன்னார். சுருக்கமா இந்த விளக்கத்தில் உள்ள சுருக்கம் என்னன்னா பிரபுபாதாசனை திருப்பி சொல்றேன் மொத்தமா. அதாவது ஒருத்தர் நாடி வாழ்க்கை வந்து விருது மகாராஜா காட்டுக்கு போய் தவம் இருந்து சீரியஸாக வாழ்ந்தான்ற நாடி நம்ம எல்லாரும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. இமிட்டேஷன்னா என்ன, கவரிங் கோல்டு மாதிரி, அது ஒரிஜினல் கோல்டு கிடையாது, கோல்டு மாதிரி தோணுது. அதே மாதிரி நானும் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இமிட்டேட் பண்ணக்கூடாது. அங்கே போய் வித விதமாக சாப்பாடு வேணும்னோ இல்லை வசதி வேணும்னோ எதிர்பார்த்தா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி 3 வகையான வாழ்க்கை முறைகளை சொல்கிறாரு, சத்துவகுணம் தமகுணம் ரஜகுணம். அதுபோக சாப்பாடு கட்டுப்படுத்தணும், உழைப்பு குறைக்கணும், இந்த ரெண்டும். இதை பண்ணும்போது இதுமில்லான நடைமுறையில் வந்து இதெல்லாம் கஷ்டமா இருக்கிற நாடி பிரபாதம் மேலநாட்டினா அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவும் அந்த நிலையில தான் இருக்கு. எல்லாரும் வசதி ரொம்ப எதிர்பார்க்கணும், வசதியை விட்டு யாரும் நகல ரெடியாக. இன்னும் நெருக்கடியான வாழ்க்கையும் எல்லா நெருக்கடியான பந்தங்களும் டிவியும் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம், இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினைக்கிறோம். இப்போ பெரிய பிரச்சனையே பக்தர் இருக்காரு, இதுவும் வேணும் அதுவும் வேணும். பித்தலையும் நான் விட மாட்டேன், பக்தியிலே நான் முன்னேறணும். அதான் பிரச்சனை. அதையும் குறைக்க மாட்டேன், இதையும் குறைக்க மாட்டேன், ரெண்டும் ஒரே டைமில் பேலன்ஸ் பண்ண முடியும். எல்லாரும் 24 நேரம் உழைச்சிட்டு இருக்கணும், பக்தியும் ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி இடையில போர் அடிக்கிறதுக்கு அப்பப்போ பக்தியும் ஒரு டைம் பாஸ் மாதிரி பண்ணிடணும். ஆனா சகாசிரம்ங்கிறது பக்தி மெயின் ஆகணும், உழைக்கிறது உடம்ப காப்பாத்துறக்கா நம்ம ஏற்கு மாறா செய்யணும். இந்த நிலையில முடிஞ்ச மட்டும் நம்ம கோயில்களை வந்து பிரபா ஏற்படுத்த சொன்னார். அதுல கொஞ்சமாவது உங்கள் டேஸ்ட டெவலப் பண்ணிக்கணும், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம், அதை பயன்படுத்தி நீங்க படிப்படியா கொஞ்சம் பக்தியில முன்னேற வாய்ப்பு பார்த்தோம். இது வந்து எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்னு அவங்க எல்லாருக்கும் புரியல. ஆக்சுவலா எத்தனையோ பேர் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காம தவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சத்சங்கமோ நல்ல ஒரு இடமோ வாய்ப்போ பயிற்சி பண்ண இடமோ. ஆனா பிரபா கருணை நாடி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும். ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறினா கோயிலுக்கு வந்தோம்னு, கோயிலுக்கு வந்து முன்னேறினா பிரபா தர்சனம் மாதிரி பிரசாதத்தை மட்டும் சாப்பிடணும்னு உறுதியா இருக்கணும். மத்த எல்லாத்தையும் சாப்பிடணும்னு அளவாயிருக்காது. ரெண்டாவது ஒழுக்க கட்டுப்பாடுகள் உறுதியா இருக்கணும். மூணாவது 16 ஆண்டு ஜபத்துல உறுதியா இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க பெரிய காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, பெரிய பெரிய தவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், அதான் பிரச்சனை. எனக்கு நிறைய பேர் அதான் பிரச்சனை. நிறைய பேர் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் வேண்டாம், எந்த விதமானதும் வேண்டாம், ரிலாக்ஸா வாழ்க்கை நடத்தணும். அதே சமயத்துல இந்த ரோட்டு கிளப் லைன்ஸ் கிளப்பு மாதிரி கோயிலும் ஒரு கிளப்பு மாதிரி இருக்கணும். கெட்டு குதிரையெல்லாம் உட்காந்து பலவளை தலைதலன்னு பேசிட்டு விருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனநிலையில முன்னாடி பக்தி வாழ்க்கையோட டேஸ்ட் வந்து அவங்க முன்னாடி டெவலப் பண்ணிக்கிட முடியும். நிறையா பேர் வந்து இன்னைக்கு காலையெல்லாம் நிறையா பேர் வந்து மங்களாத்து வந்து ஜெபம் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கிறவங்க நம்ம எத்தனையோ 100 பேருக்கு மேலே 300 பேருக்கு மேலே ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் மங்களாத்து இது வரைக்கும் ஒரு தடவை அட்டன் பண்ணவங்க வந்து எண்ணி யாருமே வரல, மங்களாத்தே வரல. தீட்சை வாங்கினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, செல்ட்டு வாங்கினவங்க யாரும் மங்களாத்து வர்றது ஆனால் ஒரு நாள் கூட வரலான்னு கூட நினைக்கிற கூட இல்லை. ஏன்னா அவ்வளவு சோம்பேத்தனமும் இது ஒரு கேஷுவலாகவும் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து பக்தி வாழ்க்கையில் வந்து ஒரு நாளாவது சுறுசுறுப்பாக வரணும், ஒரு நாளாக வந்து யாருக்கு அந்த எண்ணம் தோணலை. அதே மாதிரி மற்ற இடங்கள்லாம் கோயில் எவ்வளோ தொலை தூரங்களில் இருக்குது, இங்கே சிட்டிக்குள்ளே நல்லா எட்டுனா ஓடி வர்ற மாதிரி எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து கொடுத்தும் பயன்படுத்திக்கலாம். துரதிஷ்ட சாலை ஒரு நாள் அதே மாதிரி ஜெபம் பண்ணவோ இது பண்ணவோ இந்த மாதிரி கொஞ்சம் மங்களாச்சி வந்தோ கொஞ்சம் கொஞ்சம் இதை பண்ணிங்கன்னா டேஸ்ட் டெவலப். இனிஷியலாக சோம்பேத்தனம் இருக்கும், ஆனால் வாரம் ஒரு நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்ல முன்னேற்றம். இதுதான் உண்மையிலேயே இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய வானப்பிரஸ்தம். அந்த மாதிரி மிக கஷ்டம் படுத்த நம்ம நாடு முடியலைனாலும் இந்த பக்தி வாழ்க்கையை வந்து வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சி சார் அரே.